ஓம் சாந்தி. பிப்ரவரி 13 2025 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மிக சரியாக தந்தையை அவரை அவ்வாறே என்ன செய்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதும் அவரை நினைவு செய்வதுமே பிரதான விஷயமாகும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை பெரும் சாதுரியமாக விளங்கப்படுத்துங்கள். கேள்வி: முழு பிரபஞ்சத்துக்குமாக, அதாவது யூனிவர்ஸ், இங்கே மட்டுமே நீங்கள் கற்கும் கல்வி என்ன? பதில்: முழு பிரபஞ்சத்துக்குமான கல்வி, நீங்கள் ஓர் ஆத்மா. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இந்த ஒரு யுகத்தில் மட்டுமே முழு பிரபஞ்சத்தினதும் தந்தை அனைவரையும் தூய்மையாக்குவதற்கு வருகின்றார். அவர் மட்டுமே படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொடுக்கின்றார். ஆகவே உண்மையில் இது மாத்திரமே ஒரே ஒரு பல்கலைக்கழகமாகும். இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகின்றார். யார் கடவுள் என்பதை நிச்சயமாக ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதத்தில் உள்ள எவரும் இதை மிக சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அவரும் கூறுகின்றார், என்னை அவ்வாறாகவும் நான் என்ன செய்கின்றேன் என்பதையும் எவரும் மிக சரியாக அறிந்து கொள்ளவில்லை. நீங்களும் வரிசைக்கிரமமானவர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இங்கே வசித்தாலும் நீங்கள் என்னை மிக சரியாக அறிந்து கொள்வதில்லை. தந்தையை மிக சரியாக அறிந்து அவரை நினைவு செய்வது மிகவும் சிரமமானது. அது இலகுவானது என சில குழந்தைகள் கூறக்கூடும். ஆனால் என்னை அப்படியே அறிந்து தந்தையான என்னை சதா நினைவு செய்யுங்கள். புத்தியில் வைத்திருப்பதற்கான வழிமுறையானது ஆத்மாவான நான் மிகவும் சின்னம் சிறியவர் என்பதாகும். புள்ளி ரூபமான எனது பாபாவும் சின்னம் சிறியவராவார். அரை கல்பமாக கடவுளின் பெயரை கூட எவரும் குறிப்பிடுவதில்லை. அவரை துன்பத்தில் மட்டுமே மக்கள் நினைவு செய்கிறார்கள். ஓ கடவுளே! யார் கடவுள் என்பதை எந்த மனிதரும் புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறு மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவது என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுது ஞான கடலை கடைய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்னும் பெயரும் எழுதப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் இதுவே எல்லையற்ற ஆன்மீக தந்தையின் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. மனிதர்கள் விரைவில் புரிந்து கொள்ளும்படி அதற்கு என்ன பெயரை வைக்கலாம்? இது ஒரு பல்கலைக்கழகம் என்று எப்படி மக்களுக்கு விளங்கப்படுத்துவது? பிரபஞ்சம், யூனிவர்ஸ் என்னும் வார்த்தையில் இருந்தே பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி என்னும் வார்த்தை தோன்றியுள்ளது. பிரபஞ்சம் என்றால் முழு உலகமும் என்று அர்த்தம். மனிதர்கள் அனைவரும் கற்க முடிகின்ற பல்கலைக்கழகம் என்று இது அழைக்கப்படுகிறது. இது பிரபஞ்ச மக்கள் கற்பதற்கான ஒரு பல்கலைக்கழகம். உண்மையில் முழு பிரபஞ்சத்துக்குமாக ஒரே ஒரு தந்தை மட்டுமே வருகின்றார். அவருக்கு இந்த ஒரு பல்கலைக்கழகம் மட்டும் உள்ளது. இலக்கும் லட்சியமும் ஒன்றே ஆகும். முழு பிரபஞ்சத்தையும் தந்தை மட்டும் வந்து தூய்மையாக்குகின்றார். அவர் யோகத்தை கற்பிக்கின்றார். இது அனைத்து சமயத்தவர்களுக்கும் உரியது. அவர் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். அவரே தந்தையான அசரீரி கடவுளான முழு பிரபஞ்சத்தினதும் தந்தையாவார். ஆகவே இந்த இடத்தை தந்தையான ஆன்மீக அசரீரி கடவுளின் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று அழைக்க முடியும் தானே? நீங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். முழு உலகின் மக்களும் எத்தகையவர்கள் என்றால், ஒரு நபர் கூட தந்தையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் படைப்பவரை அறிந்திருந்தால் படைப்பையும் அறிந்திருப்பார்கள். படைப்பவரிடமிருந்து மட்டுமே படைப்பை அறிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளுக்கு சகல விஷயங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவருக்கும் தெரியாது. ரிஷிகளும் முனிவர்களும் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். ஆகவே தந்தை கூறுகின்றார், முன்னர் உங்களுக்கு படைப்பவரின் அல்லது படைப்பின் ஞானம் இருக்கவில்லை. படைப்பவர் இப்பொழுது அதை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், அனைவரும் என்னை அழைக்கிறார்கள். வந்து எங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுங்கள். ஏனெனில் இப்பொழுது துன்பமும் அமைதியின்மையும் உள்ளன. அவருடைய பெயரே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்பதாகும். அவர் யார்? கடவுள் ஆவார். அவர் எப்படி துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அளிக்கின்றார்? எவருக்கும் தெரியாது. ஆகவே தந்தையான அசரீரி கடவுள் மட்டுமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்று மக்கள் புரிந்து கொள்ளும்படி அதை மிகவும் தெளிவாக எழுதுங்கள். நீங்கள் இவ்விதமாக ஞானக்கடலை கடைய வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், மனிதர்கள் அனைவருக்கும் கல்புத்தியே உள்ளது. இப்பொழுது அவர் உங்களை தெய்வீக புத்தியை உடையவர்கள் ஆக்குகின்றார். உண்மையில் குறைந்தபட்சம் 50% அல்லது அதற்கு கூடிய புள்ளிகளை பெறுபவர்களே தெய்வீக புத்தி உடையவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சித்தி அடையாதவர்கள் தெய்வீக புத்தியை கொண்டிருப்பதில்லை. ஏன் ராமர் வில்லுடனும் அம்புடனும் காட்டப்படுகின்றார் என்று எவரும் புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரையும் சுயதர்ஷன சக்கரத்தை தால் கொன்றதாக காட்டப்படுகிறது. ஆனால் ராமரோ வில்லுடனும் அம்புடனும் காட்டப்படுகின்றார். எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் அக்காசுரன் பக்காசுரன் போன்றவர்களை கொல்கின்றார் என்று ஒரு சஞ்சிகையில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இருவரும் வன்முறையாளர்களாக ஆக்கப்பட்டு பின்னர் இரட்டை வன்முறையாளர்களாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தார்கள். ஓ, ஆனால் அவர்கள் விகாரமற்ற தேவர்கள். அங்கு நிச்சயமாக ராவணராஜ்யம் இருக்கவில்லை. இந்த நேரத்தில் இது ராவணனின் சமுதாயம் என்று அழைக்கப்படுகிறது. யோகசக்தி மூலம் நாங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகின்றோம் என்று இப்பொழுது நீங்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள். அப்படியென்றால் யோகசக்தி மூலம் குழந்தைகள் பிறப்பது சாத்தியமில்லையா? அது விகாரமற்ற உலகம். இப்பொழுது நீங்கள் சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். இவ்விதமாக தெளிவாக விளங்கப்படுத்துவதனால் உங்களிடம் முழு ஞானமும் இருப்பதை மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் இந்த விஷயத்தை சிறிதளவு புரிந்து கொண்டாலும் அவர் பிராமண குலத்திற்கு உரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிலரின் விஷயத்தில் அவர்கள் பிராமண குலத்தினர் இல்லை என்பதை நீங்கள் விரைவிலேயே புரிந்து கொள்வீர்கள். பலவிதமான மக்கள் வருகிறார்கள். ஆகவே தந்தையான ஆன்மீக அசரீரி கடவுளின் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று எழுதுங்கள். பின்னர் என்ன நடைபெறுகிறது என்பதை பாருங்கள். நீங்கள் ஞானக்கடலை கடைந்து சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இதை எழுதுவதற்கு உங்களுக்கு பெரும் சாதுரியம் அவசியம். அதனால் இங்கு தந்தையான கடவுள் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார் எனவும் அவர் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் எனவும் மக்களால் புரிந்து கொள்ள முடியும். ஜீவன் முக்தி மற்றும் ஒரு வினாடியில் தேவ ராஜ்யம் என்னும் இந்த சொற்சொடர்களும் பொதுவானவை. மக்களின் புத்தியில் இருக்கக்கூடிய அத்தகைய சொற்சொடர்கள் இருக்க வேண்டும். பிரம்மாவின் மூலமாக விஷ்ணு பூமி ஸ்தாபிக்கப்படுகிறது. மன்மனாபவின் அர்த்தம் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்களே பிராமண குல அலங்காரமான பிரம்மாவின் வாய்வழி தோன்றலும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களும் ஆவீர்கள். அவர்கள் விஷ்ணுவை ஒரு சுயதர்ஷன சக்கரத்துடன் காட்டுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையும் 4 கரங்களுடன் காண்பிக்கிறார்கள். அவருக்கு எப்படி 4 கைகள் இருக்க முடியும்? தந்தை மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக புத்தியை பரந்த புத்தியை உடையவர்கள் ஆக வேண்டும். சத்தியுகத்தில் அரசரும் அரசியும் தெய்வீக புத்தியை உடையவர்களாக இருப்பதால் பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள் என்று கூறப்படும். அது தெய்வீக உலகம். இது கற்களின் உலகம். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அரசர்களாகவும் சக்கரவர்த்திகளாகவும் ஆகும் வழிமுறையை பாபா எங்களுக்கு காட்டுகின்றார். மற்றோருக்கு விளங்கப்படுத்துவதற்காக உங்கள் புத்தி இந்த ஞானத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. சக்கரத்தை விளங்கப்படுத்துவதும் மிகவும் இலகுவானது. இந்த நேரத்தில் ஜனத்தொகை எவ்வளவு பெருகியுள்ளது என்று பாருங்கள். சத்தியுகத்தில் மிக சொற்ப அளவினரே இருக்கிறார்கள். இதுவே சங்கமயுகம். ஆகவே சொற்ப பிராமணர்களே இருப்பார்கள். பிராமணர்களின் யுகம் சிறியதாகும். பிராமணர்களின் பின்னர் தேவர்கள் வருகிறார்கள். பின்னர் விரிவாக்கம் தொடர்கிறது. அது ஒரு குட்டிக்கரணம். ஆகவே நீங்கள் ஏனியின் படத்துடன் பல்வகை ரூபத்தின் படத்தையும் வைத்திருப்பின் அது விளக்கத்தை தெளிவாக்கும். படைப்பவரினதும் படைப்பினதும் இந்த ஞானம் உங்கள் குலத்திற்கு உரியவர்களின் புத்தியில் இலகுவில் நன்கு பொருந்தும். அவர்கள் உங்கள் குலத்திற்கு உரியவர்களா அல்லது இல்லையா என்று அவர்களின் முகங்களிலிருந்து உங்களால் கூற முடியும். அவர்கள் உங்கள் குலத்திற்கு உரியவர்கள் இல்லையெனில் அவர்கள் ஞானத்தை ஒரு சூடான பாத்திரத்தை போன்று கேட்பார்கள். அதாவது, ஒரு சூடான பாத்திரத்தில் உள்ள நீர் சத்தமிட்டு ஆவியாகுவதைப் போல் ஞானமும் பதிவதில்லை. விவேகிகள் கவனமாக கேட்பார்கள். ஒருமுறை அம்பு இலக்கை தாக்கியதும் அவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். சிலர் கேள்விகளை மட்டுமே கேட்பார்கள். ஆனால் சிறந்த மலர்களாக இருக்கும் மற்றோர் ஒவ்வொரு நாளும் தாங்களாகவே வருவார்கள். அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டு பின்னர் திரும்பிச் செல்கிறார்கள். நிச்சயமாக தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை எவரும் படங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். கேள்விகளை கேட்காமலேயே சிலர் புரிந்து கொள்வார்கள். சிலர் தொடர்ந்தும் பல கேள்விகளை கேட்பார்கள். இருந்தும் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு குழப்பத்தை உருவாக்க அவசியமில்லை. இல்லாதுவிட்டால் அவர்கள் கூறுவார்கள், கடவுள் கூட உங்களை பாதுகாக்கவில்லை. இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பை கொடுக்கின்றார் என்று நீங்களும் அறிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த கர்ம கணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சரீர ஆரோக்கியம் சீரற்றதாகும் பொழுது எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும் பலர் உள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கே நான் வருகின்றேன். நீங்களும் இந்த வியாபாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை உங்களை 5 விகாரங்களின் மீது வெற்றியடையச் செய்கின்றார். அப்பொழுது அவை உங்களை மேலும் அதிக விசையுடன் எதிர்க்கின்றன. விகாரங்களின் புயல்கள் பெருமளவு விசையுடன் தாக்குகின்றன. நீங்கள் தந்தைக்கு உரியவராகும் பொழுது இந்த நோய்கள் அனைத்தும் வெளிவரும். புயல்கள் முழு விசையுடன் வரும். இது நிஜமான குத்துச்சண்டையாகும். அவை சிறந்த உறுதியான மல்யுத்த வீரர்களை கூட தோற்கடிக்கின்றன. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அது நடைபெறுவதை விரும்பாது விட்டாலும் எங்கள் பார்வை சீரழிந்ததாகின்றது. அவர்களின் பதிவேடு பாழாக்கப்பட்டு விடுகிறது. தூய்மையற்ற பார்வையை கொண்டவர்களுடன் நீங்கள் பேசக்கூடாது. தூய்மையற்ற பார்வையை உடைய பலர் உள்ளார்கள் என்று அனைத்து நிலையங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாபா விளங்கப்படுத்துகின்றார். பாபா அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருப்பின் அவர்கள் பெரும் துரோகிகளாகவும் ஆகுவார்கள். தங்கள் சுயத்தின் உண்மையை அழிப்பார்கள். தவறான செயல்களை செய்வதில் ஈடுபடுபவர்கள் ஆகின்றார்கள். காம விகாரம் அவர்களின் மூக்கை பற்றி பிடிக்கிறது. மாயை விடுவதில்லை. தூய்மையற்ற செயல்கள், தூய்மையற்ற பார்வை, தூய்மையற்ற வார்த்தைகள் வெளிப்பட்டு செயல்கள் தூய்மையற்றவை ஆகின்றன. ஆகவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சிகள் போன்றவற்றை நடத்தும் பொழுது எவரும் இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய அத்தகையதோர் வழிமுறைகளை உருவாக்குங்கள். தந்தையே இந்த ஞான கீதத்தை கற்பிக்கின்றார். இது எந்த சமய நூலினதும் விஷயம் அல்ல, இது ஓர் கல்வி. இங்கு கீதை நூலை பயன்படுத்துவதில்லை, இங்கு தந்தையே கற்பிக்கின்றார். அவர் தனது கரங்களில் புத்தகங்களை வைத்திருக்கின்றார் என்பதல்ல. கீதை என்னும் பெயர் எங்கிருந்து வந்தது? சமய நூல்கள் அனைத்தும் பின்னரே உருவாக்கப்பட்டன. பல்வேறு பிரிவுகளும் சிறு மத பிரிவுகளும் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனது சொந்த தனிப்பட்ட சமய நூலை கொண்டுள்ளன. கிளைகள், சிறு கிளைகள், சிறு பிரிவுகள், சிறு மத பிரிவுகளும் இருப்பினும் அவை அனைத்திற்கும் தங்கள் சொந்த சமய நூல்கள் போன்றவை உள்ளன. ஆகவே அவை அனைத்தும் குழந்தைகளாகும். அவற்றிலிருந்து முக்தி பெறப்பட முடியாது. சமய நூல்கள் அனைத்தினதும் அதி மேன்மையான இரத்தினமாக கீதை நினைவு கூறப்படுகிறது. கீதா ஞானத்தை உரைத்தவர்களும் இருப்பார்கள். எவ்வாறாயினும் தந்தை மட்டுமே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய கைகளில் சமய நூல்கள் போன்றவற்றை வைத்திருக்கின்றார் என்பதல்ல. நான் சமய நூல்களை கற்கவும் இல்லை, நான் அவற்றை உங்களுக்கு கற்பிப்பதும் இல்லை. அம்மக்கள் அவற்றை கற்று பின்னர் மற்றோருக்கு கற்பிக்கிறார்கள். இங்கு இது சமய நூல்களுக்கான ஒரு விஷயம் அல்ல. நிச்சயமாக தந்தை ஞானம் நிறைந்தவர் ஆவார். வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். நான்கு சமயங்களின் நான்கு சமய நூல்களே பிரதானமானவை. பிராமண சமயத்திற்கென ஏதாவது சமய நூல் இருக்கிறதா? பல்வேறு விஷயங்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து இவை அனைத்தையும் விவரமாக விளங்கப்படுத்துகின்றார். மனிதர்களுக்கு கல்புத்தி உள்ளதாலேயே அவர்கள் ஏழைகள் ஆகிவிட்டார்கள். சத்தியுகத்தில் தேவர்கள் இருந்தார்கள். அங்கு தங்கத்தால் மாளிகைகள் கட்டப்பட்டன. அங்கு தங்க சுரங்கங்கள் இருந்தன. இப்பொழுது நிஜ தங்கம் எதுவும் கிடையாது. முழு கதையும் பாரதத்தையே அடிப்படையாக கொண்டது. தேவர்களான உங்களுக்கு தெய்வீக புத்தி இருந்தது. நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்துள்ளது, நாங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தோம், இப்பொழுது நரகத்தின் அதிபதிகள் ஆகிவிட்டோம், பின்னர் நாங்கள் தெய்வீக புத்தியுடையவர்கள் ஆகுவோம். குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. பின்னர் நீங்கள் மற்றோருக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டும். நாடகத்திற்கு ஏற்ப உங்கள் பாகங்கள் தொடர்கின்றன. நேரம் கடந்து செல்கையில் மிக சரியான முயற்சியை செய்வதற்கு இன்னமும் நீங்கள் தூண்டப்படுவீர்கள். எங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்கு எங்களை முயற்சி செய்யும்படி கடவுளே தூண்டுகின்றார் என்னும் போதையை கொண்டிருக்கும் குழந்தைகளின் முகங்கள் முதற்தரமானவையாகவும் சந்தோஷத்தை பரப்பியவாறும் இருக்கும். உங்களின் வெகுமதிக்காக முயற்சி செய்வதற்கு குழந்தைகளாகிய உங்களை தூண்டுவதற்கும் தந்தை வருகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே இதை அறிவீர்கள். இது உலகில் வேறு எவருக்கும் தெரியாது. உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்கு உங்களை முயற்சி செய்யுமாறு கடவுள் தூண்டுகின்றார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் முகங்கள் உண்மையில் முதற்தரமானவையாக சந்தோஷத்தை பின்பற்றியவாறு சந்தோஷத்தை பரப்பியவாறு இருக்க வேண்டும். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதால் நீங்கள் சதா முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். தந்தையை மறப்பதால் மட்டுமே நீங்கள் வாடிவிடுவீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வதால் நீங்கள் சந்தோஷத்தை பரப்புபவர்கள் ஆகின்றீர்கள். அவனோ அல்லது அவளோ செய்யும் சேவையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளின் நறுமணத்தை பெறுகின்றார். தகுதி வாய்ந்த குழந்தைகளில் இருந்து நறுமணமும் தகுதியற்ற குழந்தைகளிலிருந்து ஒரு தீய நாற்றமும் வருகின்றன. ஒரு பூந்தோட்டத்தில் நறுமணமிக்க மலர்களை மட்டுமே நீங்கள் பறிப்பதற்கு விரும்புவீர்கள். யார் எருக்கம் மலர்களை பறிப்பார்கள்? தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதால் மட்டுமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று: மாயையின் குத்துச்சண்டையால் தோற்கடிக்கப்படாதீர்கள். உங்கள் வாயிலிருந்து தூய்மையற்ற வார்த்தைகள் எதுவும் வெளிப்படாதபடி கவனம் செலுத்துங்கள். ஒருபொழுதும் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்கவோ அல்லது தூய்மையற்ற செயல்களை செய்யவோ அல்லது தூய்மையற்ற நடத்தையை கொண்டிருக்கவோ வேண்டாம். இரண்டு: ஒரு முதற்தரமான நறுமணமிக்க மலராகுங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் போதையை கொண்டிருங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதுடன் முக மலர்ச்சியோடும் இருங்கள். ஒரு பொழுதும் வாடி போகாதீர்கள். ஆசீர்வாதம் உங்களின் சவாலையும் நடைமுறை வாழ்க்கையையும் சமமாக ஆக்கி உங்களை பாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் ஓர் உலக சேவையாளர் ஆகுவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் விடுக்கும் சவாலும் உங்களின் நடைமுறை வாழ்க்கையும் சமமாக இருக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் சுமையுடைய ஆத்மா ஆகுவீர்கள். பாவத்தினதும் புண்ணியத்தினதும் தத்துவத்தை புரிந்து கொண்டு உங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனெனில் உங்களின் எண்ணங்களிலேனும் எந்த வகையான பலவீனம் இருப்பதும் அல்லது வீணான வார்த்தைகளை பேசுவதும் வீணான நோக்கங்களை அல்லது வெறுப்பு அல்லது பொறாமைக்கான உணர்வுகளை கொண்டிருப்பதும் உங்களின் பாவ கணக்கை அதிகரிக்கும். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகுவீர்களாக என்ற ஆசீர்வாதத்துடன் உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து ஓர் உலக சேவையாளர் ஆகுங்கள். ஒன்று திரட்டிய முறையில் ஒரே வழிகாட்டலின் அனுபவத்தையும் ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருப்பதன் அனுபவத்தையும் வழங்குங்கள். ஸ்லோகம்: அனைத்து இடங்களிலும் தூய்மை ஒளியை நீங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது அனைவராலும் இலகுவாக தந்தையை காணக்கூடியதாக இருக்கும். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். வெளிப்படுத்தலின் கொடியை ஏற்றி வைக்க முன்னர் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் முன்னர் ஒரு விஷயத்தை பயிற்சி செய்யுங்கள். உங்களின் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகள் அனைத்திலும் ஒற்றுமையை கொண்டிருங்கள். பல சமஸ்காரங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டிருப்பதுடன் திட சங்கற்பத்தையும் கொண்டிருப்பதே உங்களின் வெற்றிக்கான வழிமுறையாகும். சில நேரங்களில் உங்களின் ஒற்றுமை தளம்பலடைகிறது. இவர் இதை செய்தால் நான் இதை செய்வேன். இல்லை, உங்களின் ஸ்லோகம் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்பதே. உலக மாற்றத்தின் மூலம் சுய மாற்றம் என்பது அல்ல. ஓம் சாந்தி.